நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 143. Let us open up a Bible, please. Chapter Sangeetham 143. பத்தாவது வசனம் விலை எடுத்துக்கொள்ள 143:10. சின்ன வசனம். நாம் எல்லோருவாய் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க 143. பத்தாவது வசனம் ரைட் எடுத்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்து நான் வாசி. பைபிள் சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு சேர்ந்து நான் வாசிப்போம். 143:10 வாசிப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். போதும் 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 போதும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதும். Teach me thy will. ஆங்கிலத்தில் சொல்ல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். திரும்பி வாசிக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். திரும்ப, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். இன்றைக்கு நீங்க இந்த ஆராதனை முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு நீங்க திரும்பி போகும்போது இதை சொல்லிட்டு இருப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கட்டுதா போதி. இது தாவீதுடைய அந்த 143 சங்கீதம் பார்த்தீங்கன்னா, தாவீது செய்த விண்ணப்பம், இட் இஸ் எ பிரேயர் ஆஃப் கிங் டேவிட். அவர் கருத்தாக ஜெபித்தார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. நான் உங்களை சொல்லட்டுமா? என்ன கவனிங்க பிளீஸ். யார் யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை தேடுறாங்க, அது யார் யாரெல்லாம் இந்த ஆண்டு ஆண்டவரை கட்டி சேர விரும்புறாங்க, அவங்க எல்லாரு உள்ளத்திலும் ஒழிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதும். ஃபாதர் ஒரு அருமையாக பாட்டு ஒன்று பாடினார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. டேக் த கோட் தம்பி. உமக்கு பிரியமானதை செய்ய
கத்து தாரும் இயேசுவே.
க்ளோசிங், please go and sit there. So இயேசு சொன்னார், கேட்கிற எவனும் சொல்லுங்க பெற்றுக்கொள்ள, கேட்கிற எவனும், அதாவது நாம் கேட்கிறது எல்லாம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறது எல்லாம், தட்ஸ் த மீனிங், த ரியல் மீனிங். நாம் கேட்கறது எல்லாம் ஆண்டவர் தந்தரணும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூட. ஏனென்றால் தேவன் நமக்கு பரம பிதாவாக இருக்கு. ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் எடுங்க, தன் பிள்ளை கேட்கிற எல்லாவற்றையும் ஒரு நல்ல தகப்பன் கொடுக்க மாட்டேன். என் மக்கள் இப்ப சொக்கலை கொடுத்த குடுக்கல, பறிச்சு வச்சுட்டு நாம் கேட்கல. ஆனா நமக்கு எது ஏற்றது, சரியானது, He knows everything because He is your heavenly Father. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள. What I am saying, இங்க தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், மன்றாடுகிறார், அல்லது விண்ணப்பம் பண்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். So it is a prayer. இப்ப நாம் எல்லோரும் உண்மையாக ஆண்டவரை பார்த்து, உண்மையாக நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய இந்த ஆண்டு எனக்கு போதி. Just we are in the beginning of this new year. பல சோக சம்பவங்களும் பல பயங்கரமான சம்பவங்களும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நம்மை சுத்தி சூழ நடந்து கொண்டிருக்கிறதை நம் காதுகளாலே கேட்கிறோம், டிவியில கண்ணாலும் பார்க்கிறோம். சில காரியங்கள் நம்மால பார்க்கக்கூடியாமல் இருக்கு. சோ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நிக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டுதே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆயிட்டுதே. நம் ஆண்டவரை பார்த்து இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சின்சியரா உண்மையாக ஆண்டவரை பார்த்து கேட்ப, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதும். இது தாவீதின் உண்மையான ஜெபம். அவர் உண்மையாக ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஏனென்றால் ஐ வாண்ட் டு ப்ளீஸ், நான் உம்மை பிரியப்படுத்தணும், நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும். ஆகவே எனக்கு எனக்கு உம்முடைய உம்முடைய வழியை எனக்கு போதும், உமக்கு பிரியமானவர்களை எனக்கு கற்றுத்தார், நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கு. உமக்கு பிரியமானவர்களை எனக்கு சொல்லி தாருங்க, எனக்கு கற்று தாருங்க, எனக்கு காட்டி தாருங்க, எனக்கு போதீங்க. ஆண்டவரே நான் உண்மையே பிரியப்படுத்த விரும்புகிறேன்ப்பா, அவை உமக்கு பிரியமானவர்களை எனக்கு சொல்லி தாரும், போதியும், கற்றுத்தாரும் என்று சொல்லி அவன் சின்சியரா ஆண்டு கொடுத்திருக்கேன். நாமும் தேவனுடைய பிள்ளைகள், தேவாவியை பெற்றவர்கள், நாமும் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ நான் விரும்புகிறேன் இந்த ஆண்டு முழுவதும், ஏன் என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமாகவே நான் வாழ விரும்புகிறேன், தயவு செய்து எனக்கு போதி. அப்படி என்று நாம் உண்மையாக கேட்டா அவர் நமக்கு போதிக்க ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் இது தேவனுடைய சமூகத்தில் என்று உண்மையா நான் உங்களை பார்த்து சொல்றேன். நமக்கு பல தேவைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, பல கஷ்டங்கள் உண்டு, உண்மைதான். ஆனால் முதலாவது நாம் அவருக்கு பிரியமானவர்களை தேடினார், அவருக்கு பிரியமானவர்களை செய்தார், நாம் இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்களில் இருந்தும் நம் தேவைகள் இருந்தும் நம்மை விடுதலையாக்கவும் நம் தேவைகளை சந்திக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இசுவாமி சொல்லும். சோ தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும். என்ன கவனிங்க, நான் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம். ஒருவேளை வேற குறைய உங்களுக்கு ஒரு 30 வயசு அல்லது ஒரு 35 வயசு அல்லது 40 வயசு அவரேஜ் வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளும் ஒருவேளை நமக்கு பிரியமாகவே நான் வாழ்ந்திருக்கலாம், நமக்கு பிரியமானதை நமக்கு பிரியமாகவே நான் வாழ்ந்திருக்கலாம். நமக்கு பிரியமானதை பேசுறோம், நாம் பேசுறது தேவனுக்கு பிரியமா இருக்குதா, அதை பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக், ஐ ஹாவ் டு ஸ்பீக், வெதர் இட் இஸ் ரோங் ஆர் ரைட் இஸ் நோ ப்ராப்ளம், பட் ஐ ஷுட், நான் பேசணும், நான் எதை விரும்புறேன், எனக்கு பிரியமானதை பேசுறேன், எனக்கு பிரியமானதையே செய்கிறேன். அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன், எனக்கு பிரியமானதையே சாப்பிடுறேன், எனக்கு பிரியமானதையே போடுறேன், எனக்கு பிரியமான இடங்களுக்கே போறேன். எனக்கு பிரியமான ஃப்ரெண்ட்ஷிப்பையே வச்சிருக்கிறேன். அது தேவனுக்கு பிரியமான நட்பா, அது தேவனுக்கு பிரியமான அக்கியமா, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலைப்பில்லை. ஆனால் ஆண்டவரை நம்புறேன். பட் எனக்கு பிரியமான ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஐ வாண்ட் ஹேவ் ஃபெலோஷிப். அது தேவனுக்கு பிரியமா இருக்கலையோ எனக்கு. சோ நமக்கு பிரியமானதை எல்லாம் நாம் செய்கிறோம், நமக்கு பிரியமானபடியே வாழ்கிறோம். வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது, நாட்கள் போகுது, வேகமாகவே போகுது. எவ்வளவு காலம் நாம் நமக்கு பிரியமாகவே வாழப்போம்? இது நிற்க இன்னும் ஒரு சாரா, சிலருக்கு பிரியமாகவே நடந்து கொள்வார், மற்றவர்களை பிரியப்படுத்தி, மற்றவர்களை பிரியப்படுத்த நாம் கடந்த காலத்திலே பற்பல காரியங்களை செய்திருக்கிறோம் இல்லையா? நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும். அது தேவனுக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா மற்றவர்களை பிரியப்படுத்த நாம் பற்பல காரியங்களை செய்திருக்கிறோம், பற்பல காரியங்களுக்கு உடன்பட்டிருக்கிறோம், அல்லது உடந்தையாக இருந்திருக்கும். ஒருவேளை நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தி பல காரியங்களை செய்தோம், கண்டது ஏமாற்றமாக இருக்கலாம், விளைவுகள் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நச்சு, ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி வாழ்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து அவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோமாக இருந்தார், மனுஷர் நம்ம ஏமாத்தலாம், ஆனால் தேவாதி தேவன் ஒருபோதும் நம்ம ஏமாற்றவே மாட்டார். சொல்ல போன முழுவதும் முற்றிலும் நாம் இந்த உலகத்தில் நம்பக்கூடிய ஒரே ஒருவர் என்றார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். He will never change. Yesterday, today and forever. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிக்கிற நாம் சின்சியர ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, உமக்கு பிரியமானது எனக்கு சொல்லு. இப்படி நாம் கேட்டா அவர் நமக்கு போதிக்க ஆயத்தமா இருக்கு. ஓ அல்லது இல்லை, நான் இப்படிதான் இருக்க போறேன், இத்தனை ஆண்டுகள் எனக்கு பிரியமானதை செஞ்சு வாழ்ந்துட்டேன், நான் என்ன கெட்டு போயிட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் சபைக்கு வாரேன், வேணும்ட ஆறுதல் பங்கு பெற்றேன், ஆனா நான் எனக்கு பிரியத்தான் வாழப்போறேன், என் மனம் விரும்புறத நான் செய்ய போறேன், எனக்கு பிரியமா தான் வாழப்போறேன் என்று நீ உன் உள்ளத்தில் தீர்மானித்தால் இட் இஸ் அப் டு யூ. அது உன்னை பொறுத்தது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உண்மையாக ஆண்டவரை தேடி உண்மையாக ஆண்டவரை நேசிக்க விரும்புபவர்கள், அவரோடு நெருங்கி வாழ விரும்புபவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கருத்தாய் கவனமாய் செவி கொடுப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் இயேசு யோவான் 10:37 இப்படியாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யுமா? செவி கொடுத்துக்கு. கருத்த உட்கார் சொல்லுங்க ஆண்டவர், நான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போல நீ சொல்லும், இதோ அடியே நான் கேட்கிறேன். நமக்கு கேட்கிற செவிகள் வேணும் பாரு. சத்தியத்தை கேட்டு உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு, அதுதான் ஜீவ வாழ்வு, அதுதான் உண்மையான வாழ்வு, அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்வு, அதுதான் நமக்கு தேவையான வாழ்வு. மற்றும்படி நமக்கு பிரியமாகவே வாழ்ந்து நாம் கண்ணை மூடலாம், ஆனா முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே இந்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் போகும், எனக்கு பிரியமாக நான் பல வருஷங்கள் வாழ்ந்துட்டேன், மற்றவர்களை பிரியப்படுத்த பல சம்பவங்களையும் காரியங்களையும் நான் செஞ்சிட்டேன், அல்லது செய்யறதுக்கு உடதையா இருந்திருக்கேன், ஆனா தொடர நான் விரும்பல. இந்த வருஷம் நான் உண்மை பிரியப்படுத்த போறேன், நான் உண்மை பிரியப்படுத்த போறேன், நான் உமக்கு பிரியமாய் வாழ போறேன். டீச் மீ லார்ட், எனக்கு போதி, எனக்கு கட்டுத்தார். வாசி மத்தேயு 3:14-15. ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. 3:14 இருந்து படிக்க முடியும் வரை.
யோவான் அவருக்கு தடை செய்து, உம்மாலே நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தாரமாக, இப்பொழுது இடங்கொடு,
இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, படி,
இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்.
அப்பொழுது இடம் கொடுத்தான்.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினோடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது The heaven was open. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற கவனி. என் நேற்று நான் அதை படிச்சேன், அதை கட்டுக்கொண்டு உங்களுக்கு சொல்ல வரும். ஞானஸ்நானம் ஆருக்கு? மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு. அப்படியானால் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, என்ன அர்த்தத்தில் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார்? அவர் பாவம் செய்தாரா? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாரா? ஏனென்றால் யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் அப்படின்னு பைபிள் சொல்லு. தலைவலே யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான, ஆகவேதான் அவனோட பிரசங்கம் என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரபெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், பெரிய பாப்பு குட்டிகளை அப்படின்னு அவருடைய பிரசங்கம். அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க மனம் திரும்ப வேண்டியிருந்தது? அப்படின்னு அவன் ஏன் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நான் என்ன கவனிங்க. இயேசு கிறிஸ்து அங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு ரெண்டு முக்கியமான காரியம். நம்பர் 1, நமக்கு மாதிரியாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஏனென்றால் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கு. தேவ பிள்ளைகள் தேவனுடைய நீதியாகிய தேவ வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கும், கருத்தாக இருக்கும். ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரியாக இருப்பதற்காக, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்தார். நம்பர் 2, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு இரண்டாவது முக்கிய காரணம் என்னன்னா, யோவான் இயேசு இன்னார் என்பதை இனங்கண்டுகளும் தட்டு இம்போடு. ஏனென்றால் யோவா இயேசுக்காக காத்திருக்கிறது. அப்ப ஆண்ட தேவன் யோவானுக்கு கொடுத்த அடையாளம் என்ன? ஆவியானவர் எவர் மேல வந்து இறங்குகிறாரோ, இறங்குறத நீ காண்பாயோ, அவர்தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று யோவான் 1:23-24 நாம் படிக்கிறோம். ஆவியானவர் யார் மேலே வந்து இறங்குறதை நீ காண்பாயோ, அவர்தான் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று ஏற்கனவே தேவன் யோவானுக்கு சொல்லியிருந்தார். இப்ப யோவான் பார்த்துட்டே இருக்கிறான். இதற்கு முன்பு, இயேசுவுக்கு முன்பு பலருக்கு, ஏராளமான ஆட்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். என்ன ஞானஸ்தானம் கொடுத்தான்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். ஆனா அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது யாருமே பரிசுத்தாபிமான வந்து இறங்குறார் என்று பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் ஒரு கியூ நிக்குது ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த வரிசையில வந்து நின்று அப்படியே நடந்து வந்து அவர் ஞானஸ்தானம். அந்த வேளையில் தான் நாம் பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் புறா உருவம் கொண்டு அவர் மேலே இறங்கி இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை யோவா இனங்கண்டு பாருங்க. ஆகவே இயேசு யோவானால் ஞானஸ்தானம் பெற வேண்டியது. இது காரியம் இது போகட்டும். ஆனால் சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த போது the heaven was open. வானம் திறக்கிறது. என்ன திறக்கிறது? வானம் திறக்கிறது. திறந்தது மட்டுமல்ல, தேவன் பிதா பேசுகிறார் தரிசனம் போது. என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கு. This is my beloved son, I pleased with him. பிரியமானவர்களே, நான் சொல்றதை கேளுங்க. வானம் திறந்தது உண்மை, தேவ ஆவியானவர் உருவம் கொண்டு அவர் மேல இறங்கி வந்தது உண்மை, பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கு. என்னவா இருக்கிறதா? பிரியமாக இருக்கு. யாரு சொல்றாரு? பிதா தன் குமாரனை பார்த்து சொல்றாரு, இவர் மேல் நான் பிரியமாக இருக்கு. இந்த வார்த்தை எப்போது வெளிப்படுகிறது? தேவ நீதியை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும் போது. வானம் திறக்கிறது, பிதா பேசுகிறார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கு. என கவனிங்க, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறோமோ, எப்போதெல்லாம் தேவனுடைய வசனங்களை நாம் நிறைவேற்றுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளுகிறோமோ, ஓ எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, அப்போதெல்லாம் தேவன் நம்மேலே பிரியமாக இருக்கிறார். மறுபக்கம் எப்போதெல்லாம் நாம் தேவ வார்த்தைகளை மீறுகிறோமோ, அல்லது எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் தேவனை துக்கப்படுத்தலாம் அல்லது வேதனைப்படுத்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி. உன்னத பாட்டில் நாம் பார்க்கிறோம், நான் என் நேசருடைய, அவர் பிரியம் என் மேல். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? வேத, நான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், நான் என் நேசருடைய, அவர் பிரியம் என் மேல் இருக்கு. அந்த தைரியம் நமக்கு இருக்கு. சிந்திக்கப்பா, இன்னைக்கு மனுஷருடைய பிரியம் அநேகம். மனுஷருக்கு மனுஷருடைய பிரியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக பல காரியங்களை ஏற்கனவே செஞ்சிட்டோம். ஆனா தேவனை துக்கப்படுத்தியிருக்கும். பட் டுடே, இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆண்டவரே, இனிமேல் மனுஷரை நாம் பிரியப்படுத்த மாட்டேன், உண்மைத்தான் நான் பிரியப்படுத்த போறேன். எனக்கு நீர் தந்த வாழ்வு, இந்த வாழ்க்கையை உண்மை பிரியப்படுத்துவதற்கா என்று நீ தீர்மானிச்ச, நான் சொல்லுவேன், இந்த ஆண்டை தேவன் உனக்கு ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, நீ தேவனோட you can walk with God every day. தேவன் ஒவ்வொரு அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு. This is Christian, real Christianity. Sunday to Sunday அல்ல, every day we are walking with God. That is real Christianity. We have to come back to the word of God. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிய படியில் ஒன்னு சாமுவேல், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டாம் அதிகாரம் 26 படி. ஒன்னு சாமுவேல் 2 அதிகாரம் சீக்கிரப்படி. இங்கும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். 1 Samuel 2:26
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவன்.
எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் இருக்கிறார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ
பெரியவனாக வளர்ந்து
பெரியவனான போது
கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
அது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கும் பிளஸ் மனுஷருக்கும் என்ன பிரியமாக நடந்து கொண்டான். இதுக்குள்ள சில முக்கியமான சத்தியங்கள். சாமுவேல் அவன் வளர்ந்த போது எப்பொழுது படிங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ
பெரியவனாக வளர்ந்து
பெரியவனான போது
கர்த்தருக்கும்
பெரியவன் அவன் வளர்ந்த போது அவனுடைய வளர்ச்சிக்கு அவன் தேவனுக்கு பிரியமாக வளர்ந்தான் என்பதற்கு ஒரு பெரிய அறிகுறி என்னென்றால் அவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக வாழ்ந்தான் அல்லது நடந்து கொண்டான். இப்ப ஒரு முக்கியமான காரியம் சொன்னீங்க. சம் பீப்பிள் சிலர் என்ன சொல்றார்கள், சிலர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மனுஷரை பற்றி பிரச்சனை இல்லை, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அல்லது தேவனுக்கு பிரியமானது செஞ்சால் சரி. We don't care about the people what they are talking. இப்படி சொல்றது நமக்கு ஆவிக்குரியது ஆவிக்குரியது போல தோணும், ஆனா இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். ஹலோ, மனுஷருக்கு மனுஷரை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தேவனுக்கு பிரியமானது செய்யறோம். இப்படி சொல்றது நமக்கு ஆவிக்குரியது போல தோணும், ஆனா இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். அது வேதத்தின் படியானது அல்ல. ஆவிக்குரியது போல தோற்றமளிக்கிறது எல்லாம் வேதத்தின் படியானது அல்ல. சொல்ல போனால் வேதத்தின் படியாக இருக்கிறது எல்லாமே ஆவிக்குரியவைகள் தான். ஆகவே ஆவிக்குரியவைகள் என்பதை நாம் பகுத்தறிய வேணுமா இருந்தால் வேதத்தின் வழிக்கு நாம போகணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. Try to understand what I am saying. ஆவிக்குரியவைகள் என்பதை என்று ஒன்றை நாம் நிதானிக்க நாம் வேதத்தின் வழிக்கு நாம் போகணும். அங்க போய்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அல்லது நாம் கண்டறிய முடியும் அல்லது நாம் நிர்ணயிக்க முடியும் அல்லது நாம் தீர்மானிக்க முடியும் இது ஆவிக்குரியதா இது இல்லையா என்பதை அங்கதான் நாம் கண்டுபிடிக்கும். சோ சில வேளை நாம் என்ன செய்யறோம், எங்களுக்கு ஆகல பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆண்டு சரியான செய்யறோம். சொல்றது தேவனுக்கும் மனுஷருக்கும் சில வேளையில நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், we don't care about the people but we are right. அப்ப நீங்க கேட்கல, மனுஷருக்கு பிரியமானதான் செய்யணுமா? நோ, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக புறம்பாக வருகிற மனுஷருடைய காரியங்களுக்கு நாம் உடன்படக்கூடாது. ஆனா பலவீனங்களை நாம் தாங்கத்தக்கதாய், மற்றவர்களையும் நாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வரத்தக்கதாய். தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நாம் நடந்து கொள்ளும். ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுறது, அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தது. சோ பி பேலன்ஸ். ஓரத்துக்கு நாம போயிருக்கிறோம், அது நம்மையும் தாக்கும், மற்றவர்களுக்கும் சில தாக்கங்களை உருவாக்கும். நான் சொல்லுகிற வேத வசன வெளிச்சத்துல உங்களை நிதானிங்க. எங்கேயாவது தவிர்த்து உங்களை சிந்தனையில கோட்ட விடாது. We have to discern something out of the mind. நமக்கு பகுத்தறிகிற தன்மை இருக்கு, டிசைன் பண்ற தன்மை இருக்கு. தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக அவன் நடந்து கொண்டான், வாழ்ந்தான். சோ மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் சத்தியத்துக்கு புறம்பா போயிடக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுக்கு மனுஷரை பற்றி படிச்சிருந்தா நானும் ஆண்டவரும் சொல்லி ஒரு ஓரத்துக்கும் போயிடக்கூடாது. நம்ம வைராக்கியம் மற்றவர்களை பலவீனப்படுத்திடக்கூடாது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி என்று உண்மையாக நீங்க விரும்பினால், தேவனுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ விரும்புகிறேன் என்று உங்களுடைய உள்ளத்துல நீங்க சொன்னா, ஐ ஹாவ் டு கோ ஃபர்தர். நீதி செய்கிறவன் இன்னும் கேன் கோ வித் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் பூரணம் வந்து அல்ல. So we have to go the next step. We have to move into the next step. அடுத்த கட்டத்துக்கு நாம கடக்கணும். பரிபூரணர் ஆகும்படி நாம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அவரை போல முழுவதும் மாறுவதற்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கு. பல தடைகள் நம்மை குறுக்கிடுது. பட் வேத வசனத்தின் வெளிச்சத்துல பரிசுத்த ஆவியோடைய பலத்துல கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் மார்ச் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். சோ உமக்கு தேவனுக்கு பிரியமாக இந்த ஆண்டு நான் வாழப்போறேன். இதையெல்லாம் செய்தால் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம் என்று உங்களுடைய உள்ளத்துல இப்ப நீங்க யோசித்தால், I have to say something. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். இவனை கேப்பீங்க, ஆண்டவர் ஏதாவது இதை குறித்து உங்களுக்கு சொன்னாரா? நேரம் எனக்கு வந்து அவர் அப்படி சொல்லல. பட் ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார், அதை தான் சொல்லவார். எப்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழறது? இந்த ஆண்டு நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழப்போகிறேன், ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய போகிறேன், ஆண்டவரே எனக்கு போதியும் என்று நாம் உண்மையாக கேட்கிறோம் அல்லவா? The God is ready to teach something to please him. எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்துறது? எப்படி நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்றது? ஐந்து காரியம். அது நமக்கு நேரம் இருந்தால் ஆறு சீக்கிரமாய் நாம் பார்த்து கடந்து செல்லும். திருப்பிக் கொள்ளுங்க, எபிரேயர் 13 அதிகாரம். எபிரேயர் 13:16 படி. எபிரேயர் 13:16 வசனம். அன்றியும் நன்மை செய்யவும்
நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஏன் தெரியுமா? ஹலோ, என்ன கவனிங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? மனுஷன் இந்த ரெண்டு காரியத்தையும் ஹலோ என்ன கவனி, மனுஷன் இந்த ரெண்டு காரியத்தையும் இலக்கணம் மறந்து போறான். என்னத்தை மறந்து போறான்? நன்மை செய்யறதுக்கும் தான தர்மம் பண்றதுக்கும் மறந்து போகிறான். ஆகவேதான் பைபிள் நமக்கு தெளிவாய் போதிக்குது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். டோன்ட் ஃபோகெட் இட், கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. டியர் பிலவர், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். சோ நன்மை செய்கிறதும் தான தர்மம் பண்றதும் வேதத்தின்படி அது ஒரு பலி அப்படின்னு சொல்லப்படும். ஹலோ, பழைய ஏற்பாட்டிலே பலிகள் முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னார், முடிந்தது. பலிகள் முடிந்த பல முடிந்தது, அதுல ஒன்று பலிகள் முடிந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் நாம் செய்யக்கூடிய ஆவிக்கேற்ற பலிகள் என்று வேதம் சொல்றது. ஆவிக்கேற்ற பலிகள் நாம் தொடர்ந்து தேவனுக்கு செய்ய முடியும். நோவா ஆக்கை விட்டு பேழையை விட்டு வெளியில வந்த உடனே அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? பெருவெள்ளத்துக்கு தப்பி, பெரும் ஜலப்பிரளயத்துக்கு தப்பி அவன் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே செய்த முதல் வேலை, மனித குலம் முழுவதும் மாண்டு போயிடுச்சு. மனித குலம் முழுவதும் மாண்டு போய்விட்டது. நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரம் பிழைத்தது. தேவன் தன்னை காத்தார். இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தேவன் என்னை காத்தார், என் குடும்பத்தை காத்தார் என்கின்ற நன்றி உணர்வோடு பேழையை விட்டு வெளியிலே வந்தார். வந்த உடனே அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? சுத்தமான பறவைகளிலும் சுத்தமான மிருகங்களிலும் எடுத்து தேவனுக்கு பலியிட்டார் என்று சொல்லப்படும். அந்த இடத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நோவா இட்ட பலியை முகந்தார், தட்ஸ் மீன் அங்கீகரித்தார், அக்செப்ட் பண்ணினார். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் நோவாடு உடன்படிக்கை செய்தார். என்ன தெரியுமா? இனிமேல் பூமி உள்ள நாளளவும் ஜலத்தினால் உலகத்தை பூமியென அழிக்கவே மாட்டேன், அதற்கு அடையாளமாக வானத்திலே என் வில்லை வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணார். எனக்கு அருமானவர்களே, நோவாவோடு தேவன் இந்த வார்த்தையை சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். பாருங்க, இன்றைக்கும் வானத்திலே மேகம் மழை மேகம் காணப்பட்டு சூரிய வெளிச்சம் வீசும் போது அந்த வில்லை நாம் பார்க்கிறோமே. தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் மேகம் மழையை கொண்டு வருகிறது, நமக்கு தெரியும். ஆனா அந்த மேகம் மழையை கொண்டு வரும் போது சூரியன் அதுல வெளிச்சம் அதிலே படும்போது அந்த வானவில் தோன்றுகிறது. அர்த்தம் என்ன? மழை பெய்தாலும் ஜலப்பிரளயத்தினால் நான் இந்த பூமியை இனிமே நான் அழிக்க மாட்டேன் என்று நான் நோவாவோடு உடன்படிக்கை செய்திருக்கேன். இந்த வானவில்லிலேதான் ஏழு வர்ணங்களை ஏழு நிறங்களை மனுஷன் கண்டுபிடிச்சான். பாருங்க, அடிப்படையாக ஏழு நிறங்கள் தான் இருக்கு. அது எங்க வச்சு கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த வானவில்லு. என கருமையானவர்களே, ஒவ்வொரு தடவையும் நான் வானவில்லை பார்க்கும் போது ஆண்டவர் நோவாடு செய்த உடன்படிக்கை நமக்கு ஓடிப்படும். இனிமேல் இந்த பூமியை நான் ஜலத்தினாலே அழிக்கும். அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கை இன்று வரைக்கும் அவர் காத்து வருகிறார். இனிமேலும் அவர் காக்க உண்மையுள்ள அவர்தான் பைபிள் சொல்லுது. அவர் தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறார். நாம் உண்மையுள்ளவராக இல்லாவிட்டாலும் அவர் தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறார் அப்படின்னு சொல்றார். நாம் தேவன் உண்மையுள்ளவராக. சோ முதலாவது நான் சொன்ன கவனி, ஹலோ, பே யூ அட்டென்ஷன் டு தி வேர்ட். தேவனுக்கு பிரியமாக இருக்க அல்லது தேவனை பிரியப்படுத்த அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முதலாவது நாம் நன்மை செய்கிறவளாக இருக்க. இது தேவனுக்கு ஏற்ற பலி. ஆயிரம் ஆடுகளை சலமம் பலியிட்டான். ஆண்டவர் அந்த இரவு அவனுக்கு சொப்பனத்தில் தோண்டி கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் சொல்ல. ஆயிரம் ஆடுகளை பலி செலுத்தினார். ஆண்டவர் அவனுக்கு தோன்றி கேட்டார், உனக்கு என்ன வேணும் சொல்ல. பலி தேவனை பிரியப்படுத்து. பலிகளை தேவனே அறிமுகப்படுத்தினார். என்னென்ன பலிகளை எப்படியாய் செய்ய வேண்டும் என்று பழையற்பாட்டிலே அவைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பலிகள் எல்லாம் முடிந்தது. அந்த பலிகளின் பொருள் இயேசுவை பற்றது என்றெல்லாம் வேதம் சொல்றது. இது அடுத்தது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆவிக்கேற்ற பலி என்று நாம் பார்க்கிறோமே, அது ஒன்று என்னென்றால் நன்மை செய்கிறது. இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். பிரியமாக அவன் நன்மை செய்கிறது. தேவனுக்கு ஏற்ற ஒரு பலி நன்மை செய்தால் நாம் தேவனை பிரியப்படுத்தலாம். ஹலோ, என்ன செய்தால்? நன்மை செய்தால். மறுபக்கம் நாம் தீமை செய்தால் தேவனை துக்கப்படுத்தலாம். நீ செய்யலாம், தம்பி தங்கச்சி அண்ணமாரு அக்கமாறு, நீங்க தீமை செய்ய விரும்பினால் செய்யலாம், இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் ஒவ்வொரு தடவை நாம் தீமைகளை செய்யும் போது தேவனை நாம் துக்கப்படுத்துறோம். ஆனால் நன்மை செய்யும் போது தேவனை புரியப்படுத்துறோம். இப்ப படிங்க சங்கீதம் 37:3. சங்கீதம் 37:3 சீக்கிரம். கத்தரை நம்பி,
கத்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துவோம்.
இப்ப என்ன கவனிங்க, நன்மை செய்யறது பலி என்றும் அது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனா எப்படி நன்மை செய்யணுமா? கத்தரை நம்பி. நல்லா கவனிங்க, கத்தரை நம்பி நன்மை செய். ஏனென்றால் இந்த உலகத்திலே துன்மார்க்கரும் நன்மை செய்யறாங்க. ஹலோ, இந்த உலகத்தில் நன்மை செய்யறவர்கள் ஏராளம் உண்டு. பல அரசியல்வாதிகளும் நன்மை செய்யறார். சினிமாப்பட நட்சத்திரங்களும் நன்மை செய்யறார். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்ப என்ன கவனிங்க, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது கவனி என்ன நோக்கத்தில் அதை செய்கிறேன் என்பதை தான் அவர் பார்க்கிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் சொல்லுது, தீய நோக்கம் எல்லாம் பாவம். ஆகவே தீய நோக்கத்தோடு நீ நன்மை செய்தாலும் அது தேவனுக்கு முன்பாக பாவம். நன்மை அநேக நன்மை செய்கிறான். ஆனா என்ன நோக்கத்தோடு அதை நாம் செய்கிறோம், மனுஷன் செய்கிறார் என்பதை தேவன் அறிவார். தீய நோக்கத்தோடு செய்கிற நல்ல காரியங்கள் தேவனாலே அங்கீகாரம் பெறாது. தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. அவை நாம் என்ன எப்படி நன்மை செய்யணுமாம்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். என்ன விதத்தில் நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யறோம்? நாம் செய்கிற நன்மைக்கு கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார். விசுவாச ஆமே சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவருடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட பொருந்தது. நான் அதை நம்புறேன், அதை நான் நம்புறேன். ஆகவே ஆண்டவரை நம்பி நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறேன். நம் நோக்கத்தை அவர் பார்க்கிறார். என்ன கவனிங்க, இந்த அடிப்படையிலே தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய ஆரம்பித்தால் மரணம் வரைக்கும் நன்மை செய்யறதிலே அவர்கள் ஓயவே மாட்டார். மாறாக நாம் சிலருக்கு போய் நன்மை செய்கிறோம். நாம் நம் மற்றவர்கள் சிலருக்கு நாம் நன்மை செய்யும் போது அவர்கள் நமக்கு சில தீமை. இனிமேல் நான் இவருக்கு நன்மை செய்யறதில்லை, நான் நன்மை செய்ய எனக்கு தீமை செஞ்சுட்டான் பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன், எவ்வளவு நன்மை செய்தேன் இந்த மனுஷனுக்கு, இந்த குடும்பத்துக்கு,
அவன் பிள்ளைகள் வாழ வளர அந்த குடும்பம் நல்லா வர நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கு தீமை செஞ்சிட்டான். அவன் இனிமேல் நான் இனிமேல் கூட நன்மை செய்யவே போறேன். இப்படி நாம் சொன்னால், நன்மை செய்த நிறுத்தினால், நாம் கத்தர நம்பி நன்மை செய்யவே இல்லை. கத்தர நம்பி நன்மை செய்யவே இல்லை. ஆனால் கத்தரை நம்பி நாம் நன்மை செய்தால் சாகும் வரைக்கும் இதை நாம் செஞ்சிட்டே இருப்போம். ஏனென்றால் நாம் செய்கிற நன்மைக்கு நமக்கு பலன் அளிக்க போறவரும் பதிலளிக்க போறதும் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமே சொல்லுங்க. இந்த அடிப்படையிலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சால் சாகும் வரைக்கும் நாம் ஏதாவது ஒரு நன்மை மற்றவர்களுக்கு செஞ்சுட்டே இருப்போம். நல்லதையே நாம் செய்யணும் பாருங்க. நன்மையே நாம் செய்யணும். நல்லவருக்கு பிறந்த நாம், நல்லவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் தீமைகளை எப்படி செய்கிறது? சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பேன். அவங்க அப்பன் எப்படி இருக்கானோ இருந்தானோ அதே மாதிரி அவனும் இருக்கான் பா. நாம் நல்லவருக்கு பிள்ளைகளாக இருக்கும், நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:37 நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:37 நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார். அவர் தீமை செய்யல, நன்மையே செய்தார். ஆனால் நன்மை செய்து அவருடைய கரங்களை பிடித்து ஆணிகளால் சிலுவையில் அறைந்தார்கள். இனிமே நன்மை செய்யாது. ஆண்டவரை பிடிச்சு ஆணிகளால சிலுவையில் அறைஞ்சாங்க, இனிமே நன்மை செய்யாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்து உயிர்த்து என்றைக்கும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கரங்களை அடக்க யாரால் கூடும், யாரால முடியும்? அவருக்கு பிள்ளைகள் அல்லவா? அவரை பின்பற்ற நாம், அவரை போல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். பைபிள் சொல்லுது, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட அவர் நன்மை செய்கிறாரே என்று பைபிள் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சில பேர் நாம் நினைக்கும் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் நன்மை செய்யும். அப்படி என்ன, கர்த்தரை நம்பி நன்மை செய். பேதுரு சொல்றாரு, நன்மை செய்து நீ பாடு அனுபவிச்சால் அதனால தேவனுக்கு என்ன மகிமை? தீமை செய்து மன்னிக்கணும், தீமை செய்து பாடு அனுபவிச்சால் அதனால தேவனுக்கு என்ன மகிமை? நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு மகிமை. அப்ப நீங்க நன்மையை செய்து கர்த்தரை நம்பி மற்றவனுக்கு நன்மை செய்து அவங்க நமக்கு தீமை செய்யும் போது, அவங்க நமக்கு தீமையானதை சொல்லும் போதும் நீ கலங்காம், நீ கவலைப்படாது, நீ துவண்டு போகாது, நீ நிமிர்ந்து நிறு. ஏனென்றால் அதுதான் உனக்கு தேவ சமூகத்திலே பிரீதியாக இருக்கும் பாரு. கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்கிறோம். அவர் வரும் வரைக்கும், அல்லது நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தரை நம்பி நான் நன்மை செய்யறதுல நான் சோர்ந்து போக மாட்டேன், அதை நான் நிறுத்த மாட்டேன். ஏனென்றால் அவர் எனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோட ஆமே சொல்லு. ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கு உலகத்துல என்ன இயற்கை அழிவு வந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில எந்த தேசத்துல எங்க இயற்கை அழிவு நடந்தாலும், முதல் அந்த இடத்துக்கு முதலுதவியை கொண்டு போற ஸ்தாபனம் கிறிஸ்தவர்களாக இருக்கா, கிறிஸ்தவ ஸ்தாபனமாக. ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டார். ஏன் தெரியுமா? அவர்கள் நல்ல தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. நன்மை செய்தால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? தேவ பிள்ளைகளாக நாம் கர்த்தரை நம்பி மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை. என்ன கேளுங்க, Do your best to somebody. உனக்கு பிரியமாகவே வாழாது, உனக்கு பிரியமாகவே வாழாது, தேவனுக்கு பிரியமாக வாழறதுக்கு முயற்சி செய். கர்த்தரை நம்பி மற்றவர்களுக்கு நன்மை செய். அதிலே நீ குறையலாம், அதிலே உன் நேரம் போகலாம், அதிலே உன் பொருள் போகலாம், அதிலே உன் வெளம் செல்ல முடியலாம். பட் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். என்னுடையதெல்லாம் என்னோடு சாகக்கூடாது என கவனிங்க. எனக்கு ஆண்டவர் தந்த அறிவு, ஆற்றல், சரீரம், பலம், சுகம், இவையெல்லாம் நான் சாகும்போது என்னோடு செத்து போயிடக்கூடாது. எனக்கும் உனக்கும் ஆண்டவர் தந்த ஆற்றல், அறிவு, பலம், சுகம், திறமை, இவைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் நன்மை செஞ்சிருப்பார். அது தேவ சமூகத்திலே பிரீதியாக இருக்கிறது, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, அது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. இயேசு இப்படித்தானே வாழ்ந்தார். ஹலோ, 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மாமிசத்தில் வாழ்ந்த தெய்வம், தேவனுடைய குமார் இயேசு இப்படித்தானே வாழ்ந்தார், இப்படித்தானே வாழ்ந்தார். நாம் யாரை பின்பற்ற போறோம்? ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் நமக்கு இந்த மணிக்கூடு கொஞ்சம் சுலபம் ஓடுறா நல்லா இருக்கும். இல்ல, கத்தரை நம்பி நன்மை செய், சோர்ந்து போவார். உன்னை மற்றவர்கள் புரிஞ்சு கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, நீ நன்மை செய்தவர்கள் முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, நீ நன்மை செய்து மற்றவனுக்கு தீமை செய்தாலும் பரவாயில்ல, நீ கத்தரை நம்பி செய்யப்பா. உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு, நிச்சயமாகவே உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அவர் வரும்போது நான் நீ செய்த கிரியைக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது என்பதில் நமக்கு அசையாத உறுதி இருக்குமா? இருந்தால் நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகும். ஆமே சொல்லுங்க. நம்பர் 2, தான தர்மம் பண்ணு. இதுவும் ஒரு பலி. மத்திய 6 அதிகாரம் 1-2-3 வசனத்தை வாசி பார்க்க நேரம். நீயோ தர்மம் பண்ணும் போது உன் வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் தான் என்ன? நீ தர்மம் செய். ஹலோ, சிலர் தங்கள் தர்மத்தை மற்றவர்கள் காண வேண்டும், மனுஷர்கள் புகழ வேண்டும், நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மனுஷர்கள் காணும் பொருட்டாக மனுஷ மேன்மையை முன்வைத்து மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கிறார்கள். இதை நாம் கண்களாலே பார்க்கிறோம், பல பத்திரிகள்லாம் படிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்யும் போது உன் வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாது. பப்ளிஷ், அதாவது இதுல அர்த்தம் என்ன? என்ன விலை கொள்ளுங்க, வலதுகை கொடுக்கிறது இடது கை தெரியாம இருக்காது, நமக்கு ரெண்டு கையும் ரெண்டு கை தான். அது அர்த்தம் என்ன? பப்ளிசிட்டி பண்ண. நீ அந்தரங்கத்தில் தர்மம் செய், அப்பொழுது வெளியரங்கமாக பிதா உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் செய்கிற தர்மங்களுக்கு வெளியரங்கமாக பிதா பலனளிக்கிற ஒரு நாள் உண்டு, உண்டு, உண்டு. அன்றைக்குத்தான் அநேகர் வெட்கப்பட்டு போறார், வெட்கப்பட போறார், வெட்க பிடிபடுகிற நாள் உண்டு, உண்டு. அநேகர் பிடிபடுகிற ஒரு நாள் உண்டு, வெட்கப்பட போற ஒரு நாள் உண்டு. தனக்காகவே வாழ்ந்து மறிக்கிறவர்கள் வெட்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. ஆனா நீயோ தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, கத்தரை நம்பி தர்மம் செய். நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாதிருக்க. உன் தர்மத்தை பிரபலியப்படுத்த தேவன் ஒருவர் நான் செய்வதை பார்க்கிறார், என் நோக்கத்தை அவர் அறிவார். ஆகவே நான் சாகும் வரைக்கும் தர்மம் செய்வேன். ஆகவேதான் அந்த வசனம் சொல்றது, நன்மை செய்யவும் தர்மம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. தேவ மனுஷனே, மனுஷியே, மறக்காதே, இது தேவனுக்கு பிரியமானது. தர்மம் என்றது இஸ் கிவிங் சம்திங் டு சம் பீப்பிள், சம்படி டு சஃபர், ஓ சம்படி ஹூ ஆர் இன் நீட்ஸ். மற்றவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறது தர்மம். நான் உன்னை கேட்கிறேன், நான் தேவ பிள்ளைகளை பார்த்து என்னையும் சேர்த்து. ஹலோ, நாம் எப்ப கடைசியாக தான தர்மம் செஞ்சிருக்கோம்? ஏங்க, இது ஆண்டவருடைய கட்டளை இல்லையா? Because we are losing something. நம்முடைய பிடியை நாம் தளர்த்த விரும்புவது, இது என்னுடையது. நான் உன்னை கேட்கிறேன், கோவிச்சு கொள்ளாது. நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் யாருடையது? சிப்போ நான் வச்சிருக்கிறதெல்லாம் யாருடையது? எனக்கு யார் தந்தது? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். தாவீது சொல்றார், நீர் தந்தீர், நீர் தந்ததிலே தந்ததை நாங்கள் எடுத்து கொடுத்தோம். நீர் தந்தீர் கர்த்தாவே, நீர் தந்தீர், தந்ததை நான் எடுத்து கொடுத்தோம். அப்படி கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று அந்த வேத போதியில நாம் படிக்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் செய்கிறது கர்த்தரை பெரியப்படுத்துவார். We may lose something from our treasure. நம்முடைய பொக்கிஷத்தில் இருந்து நாம் சிலதை இழக்கிறது உண்மை. ஆனால் அவைகளை நாம் பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் நாம் தேவனை பெரியப்படுத்தவே முடியாது. சில சத்தியங்களை நான் அடிச்சு சொன்னா ஒருவேளை நீங்க உள்ளத்துல என்ன வறுக்கலாம். இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஒரு வந்தா வேகமாக வந்தா சுகமா போயிட்டான். வாலிப வயதுல வந்தா, வாழ வேண்டிய பருவத்துல வந்தா, வர வேண்டியவரை நோக்கி வந்தா, கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கற்பனைகள் எல்லாம் தெரியவில்லதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சிறு வயதிலிருந்தெல்லாம் நான் செஞ்சு வரேன். வெயிட், இன்னும் இடத்துல ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா? உனக்கு உண்டானது எல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடு. There are people who are in need. They are waiting for your help. Then I will bless you. I am the Lord of your creator. நான் தான் சிருஷ்டிகர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நோ 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 நோ, அவன் ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் அவனோட முடிவு நமக்கு அப்படி சொல்லுது. நோ நோ நோ, என்னுடையதெல்லாம் என்னோடு சார். தான தர்மம், தேவ பிள்ளைகள் தான தர்மம் செய்யும். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் போது உங்க மனதில் நீங்க சொல்லலாம், நீங்க சொல்றது சரிதான், எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, என் குடும்பம், இலங்கையில் இருக்க என் குடும்பம், என் சந்ததி, என் பிள்ளைகள். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இதற்கு முடிவே இல்லை. பொறுப்பு முடியாது. ஒன்று மொழியை இன்னொன்று, அது எந்த பக்கத்தில் எப்படி வருதுன்னு நாம் செலவழில கண்டுகொள்ளவே முடியாது. என் பிரச்சனைகள், என் தேவைகள் நாம் சரிப்பட்ட பிற்பாடுதான் நான் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வேன் சொல்லி சொன்னால் அது தேவனை பிரியப்படுத்தா. எனக்கு தேவை உண்டு, இட் இஸ் ட்ரூ, பட் நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு முதலாவது நான் என்னை வளைக்கணும். தேவை உண்டு உண்மை, கஷ்டம் உண்டு உண்மை. இப்ப நாம் நம்முடைய கஷ்டத்தை பார்க்கிறதா, தேவ வசனத்தை பார்க்கிறதா? இங்கதான் நம்முடைய முதிர்ச்சி இருக்கு. காலம் முழுவதும் கர்த்தா வேண்டு நாம் சொல்லலாம். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்றதை நீங்க செய்யாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டார். நான் எப்படி உங்களை சொல்ல? தான தர்மம், மறுபக்கத்தில் நீங்க யோசிக்கலாம், இந்த நாட்டில் நாங்க யாருக்கு தான தர்மம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கு, அடுத்த நாள் சாப்பிட போறது. அப்படி நீங்க யாரும் கூட மனதில் சொன்னா, இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு என்ன பர்சனலா வந்து கேளுங்க அல்லது கோல் பண்ணி கேளுங்க. We are ready to நாங்க தான தர்மம் பண்றதுக்கு ஆயத்தம் பாஸ்டர், யாருக்கு தான தர்மம் பண்றது? நான் நம்புறேன் என்றைக்கும் இல்லாத ஒரு டைம் இது, நாம் தான தர்மம் பண்றது. ஏனென்றா இன்றைக்கு நம் தேசத்துல நம்முடைய ஜனங்கள் படுற கஷ்டம், எங்க அனுப்புறது, எப்படி அனுப்புறது? அப்படி உங்க மனதை சொன்னார், த டைம் இஸ் கமிங், நேரம் பாரு. அதுக்கு முன்பாக நீ ஆண்டோடைய வசனத்தை கேட்டபடி சேர்த்து வச்சு அனுப்புற நேரம் வரும், தாராளமா அனுப்புற. இந்த மீண்டும் there are people இங்கும் நியாயபூர்வமாக பல கஷ்டங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு, உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். தான தர்மம் பண்றது தேவனுக்கு பிரியமானது. நாம் தான தர்மம் செய்யும் போது அவர் பிரியப்படுகிறார். இவர்களை நாம் மறக்க கூடாது. நன்மை செய்யறது தான தர்மம் பண்றது, இதை நாம் மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது. இது ஒரு பலி, இது தேவனை பிரியப்படுத்து. நம்பர் 3, எப்ரியர் 11:6 மூணாவது தேவனை பிரியப்படுத்த, எப்ரியர் 11:6
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவன்றும் விசுவாசிக்க வேண்டும்.
எப்ரியர் 11:6 தேவனை பிரியப்படுத்த மூன்றாவது காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அப்படியானால் faith, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. விசுவாசத்தினால நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, faith, விசுவாசம் ஆண்டவரை அது பிரியப்படுத்துகிறது. நாம் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஜெபத்துக்கு பதில கொண்டு வரது மட்டுமல்ல, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிற தேவன் மேல நாம வைக்கிற விசுவாசம் அது தேவனை பிரியப்படுத்து. என்ன, என்னுடைய இந்த சின்ன வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் அவர் என்னை காக்க, என்னை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிற, நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்து. அந்த வசனம் என்ன தெரியுமா, தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு, அவரை உண்மையாய் தேடுகிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு, பலன் அளிக்கிறார், பதில் கொடுக்கிறார். எனக்கு அருமையான ஜனமே, தேவ ஜனமே, தேவனை நீ விசுவாசித்து உண்மையாக அவரிடத்திலே கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் அளிக்க, அவர் உண்மை உள்ளவராக மட்டுமல்ல உயிருள்ளவராகவும் இருக்கிறார். இதுவரை நாம் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஹலோ, சொல்லுங்க, எத்தனையோ காரியங்களை ஜெபித்து விண்ணப்பித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி நாம் பெற்றுக் கொள்ளும் இல்லையா? என்ன சொல்ல ராமேஸ்வரன், அவரை தேடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறோம். நாம் வீணாக ஆண்டவரை தேடவில்லை, ஐ மீன் வீணாக ஆண்டவரை தேடையில்லை, அது சும்மா நாம் ஆண்டவரை தேடையில்லை. அவரை நாம் தேடினால், உண்மையாக அவரை நாம் தேடினால் அவர் நமக்கு பதிலளிக்க செவி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கும். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது. நம்பர் 4, சங்கீதம் 147:11. ஆண்டவரை பிரியம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாலாவது காரியம். சங்கீதம் 147:11.
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல்,
தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல்
கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்,
பிரியமாயிருக்கிறார். நம்பர் 4, தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு தேவ பயம் குறைஞ்சு போதுவார், ஆவிதம் பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு யூஎன்ஓக்கு என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, நாடுகளுக்கு நாடு, உள்நாட்டு குழப்பங்கள் பெருகிட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. மனுஷனுக்கு தேவ பயம் இல்லை. அவன் எப்படியாவது வாழலாம், மனம் போல வாழ்றதுக்கு துணிகரம் கொள்றான். என்றால் ஆண்டவர் வந்து உடனுக்குடன் ஒரு மனுஷனை தண்டிக்கிறதில்ல பாரு, அங்கே மனுஷனுக்குள்ள துணிகரம். அவர் பார்க்கிறாரு, வருகிறாரு, இதெல்லாம் அவர் நம்புற. அவர் துணிகரமாக பாவம் செய்ய, துணிகரமாக காரியங்களை செய்ய. நம்ம மொழியில ஒரு காரியம் சொல்லுவார், அரசன் அண்டருப்பார் தெய்வம். நம்ம மாதிரி உடனுக்குடனே ஆண்டவர் ஒண்ணு செய்யறவர் அல்ல. பல ஏற்பாட்டை சில இடங்கள் அப்படி செஞ்சிருக்காங்க, இப்ப அப்படி செய்யறதில்லை. இது புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலம். ஆகவே மனுஷனுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கு, தேவ பயம் அல்ல, அட்டு போய்விடும். ஆகவேதான் மனுஷன் மனம் போல வாழ்ற, சொல்ல போனால் மிருகம் போல வாழ்ற அளவுக்கு மனுஷன் துணிஞ்சிட்டான். மனுஷன் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு துணிகரமாக மனுஷன் செய்யறான் பாரு. தேவன் உண்டன் ஒருவர் உண்டன் என்பதை தன் கிரியகனாலும் மறுதளிக்கிறான். தேவன் தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை தன்னுடைய கிரியைகளால், தன்னுடைய செய்கையினால் அவர் மறுதளிக்கிறார். ஆனால் இந்த வேதபதி சொல்றது, தேவனுக்கு பயந்து அவரை கிருபைக்கு காத்திருக்கிறவர் அவருமே அவர் பிரியமாரு. உலகத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள், ஒருவரை தெய்வ பயமற்றவர்களாய் துணிகரமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷிய, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு. தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தேவனுக்கு பயப்படுறவன கண்டுகொண்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? தீமையை விட்டு விலகு. எவர்களெல்லாம் தேவனுக்கு பயப்படுறார்களோ, இறைவனுக்கு பயப்படுறார்களோ, அவர்கள் எல்லாம் தீமையை விட்டு விலகுவார். இதுதான் அடிப்படை, அவர்கள் தேவனுக்கு பயப்படுறவர்கள் என்பதற்கு அடையாளம். ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் அவருக்கு பிரியமாக. நம்பர் 4, நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22 படி,
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் அவருக்கு அருவர், பொய் பேசுறது ஆண்டவருக்கு அருவர். மனுஷனுக்கு பொய் சொல்றதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு போதனை தேவை. பொய் பிசாசின் சாய். இயேசு சொன்னாரு, பிசாசு பொய்யனும் பொய்யுக்கும் பிதாவுமாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பொய் பேசும்போது அவர்கள் பிசாசின் சாயலை வெளிப்படுத்துகிறார். அவர், நீயோ தேவனுடைய மனுஷனே, பொய் சொல்லாது. அதற்காக ஆண்டவரே நான் மன்றாடும். ஆண்டவரே என்னை பாதுகாக்க. சில பேர் சொல்லுவாங்க, நன்மை செய்யறதுக்கு ஒரு பொய் சொல்லலாம் தானே என்கிறது நம்முடைய சொந்த கருத்து. ஆனா வேதம் தெளிவாய் சொல்றது பொய் சொல்லார். ஆண்டவன் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கா பொய் சொல்லார். நன்மை நன்மை செய்யறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம் சொல்லி ஆண்டவர் எங்கும் அப்படி சொல்லல், அது நம்முடைய சொந்த கருத்து. ஆனா ஆண்டவர் நமக்கு சொன்னது பொய் சொல்லார். பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பு, ஆனா உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீ தேவனை பிரியப்படுத்தணுமா இருந்தால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வுன உண்மை உள்ளவளாக இருக்கும். தேவ பார்வை உண்மை உள்ளவளாக, உள்ளும் புறம் கபடம் இல்லாம, கள்ளம் இல்லாம, உள்ளொன்று ஒளியொன்று இல்லாம, கபடம் இல்லாம, கள்ளம் இல்லாம, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும். Be faithful before the Lord. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிகிறேன். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8 வசனத்தை படி. 15
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம்.
செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். யாருடைய ஜெபம்? செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். ஆகவே விசுவாசிய, நீ ஜெபிக்கிறதுக்கு முதல் நீ தேவனுக்கு முன்பாக செம்மையானவன் தானா என்பதை கொஞ்சம் சீதிக்குப்பா. ஹலோ, பைபிள் சொல்றது செம்மையானவர்களுடைய ஜெபம். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்குறதுக்கு முன்னே கட்டளை வெளிப்பட்டு, தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முதலே பரலோகத்திலிருந்து பதில் வருது. ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானவன். அவன்தான பிரியமான புருஷனாகிய தானியேலே. தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்கிறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார், அவதானமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம், பதில் இல்லை. நாம் மண்டாடுகிறோம், மறு உத்தரவு இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக செம்மை ஆனதாக இல்லை, தேவனுக்கு பிரியமானதாக இல்லை. அவர் நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லை. செம்மையானவருடைய ஜெபமும் அவருக்கு பிரியம். தேவன் நம்மை ஜெபிக்கிறவளாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபிக்கிறவளாக இருக்கணும். நேற்று இந்த சேத்துல பல வாய் பேசாதவர்களை நான் பார்த்தேன். வாய் பேசாதவர்கள் காதே காதவர்களை கொண்டு கொண்டு வந்து அவங்கள் ஏமன் பீப்புள் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆண்டவர் போய் சொல்லியிருந்தான். அவங்களை பாவங்கள் கையால தான் பேச சொல்றான், அப்படி என்றா இப்படி என்றா அவர்கள் போய் இப்படி இருந்தான். அவங்களுக்குள்ள பேச்சு இதை பார்த்துட்டு ராத்திரி நான் படுக்கையில் படுத்திருந்த யோசிச்சுட்டு இருந்தேன். வாய் இருக்கு, நாக்கும் இருக்கு, ஆனா பேச்சு எப்படி இருக்கு? வாய் இருக்குது, நாக்கும் இருக்குது, ஆனா பேச்சு இல்லை. பேச்சு வரம் என்கின்றது தேவன் மனுஷனுக்கே மாத்திரம் கொடுத்த ஒரு வரப்பிரசாத், ஒரு வரப்பிரசாத். எத்தனை பேர் பேச முடியாம இருக்காங்க? நான் யோசிச்சேன், படிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் நம்மளை போல பேசுறதுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கு? ஏன் தெரியுமா? பேச்சு மிக மிக முக்கியம். எதற்கு தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு பேச்சுவரம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்முடைய எண்ணங்களுக்கு வண்ண வடிவம் கொடுக்கிறதே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தானே. ஆகவே பேச்சு வரம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனா இன்றைக்கு அநேகருக்கு வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, ஆனா பேச முடியல. ஆனா அவருடைய உள்ளத்துல எல்லாம் நான் நம்புறேன் பேசுறதுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கு, எவ்வளவு ஆசையா இருக்கு, நம்மளை போல பேசுறதுக்கான முடியல முடியல முடியல. வாழ்நாள் முழுவதும் பேசுறவர்கள் எல்லாம் பார்க்கும் போது அவங்களோட உள்ளத்துல எல்லாம் ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, எனக்கு பேச முடியல. ஆண்டவருக்கு சோத்திரம், உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பேசுற வரத்தை தந்திருக்கு. ஆனா நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம்? என்ன பேசக்கூடிய ஒருவனாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரே, நான் அதை எப்படி பயன்படுத்துறேன், எப்படி அதை நான் பாவிக்கிறேன்? மட்டுமல்ல, எனக்கு என்னால் பேச முடியும். ஆகவே நான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்னால் பேச முடியும், ஆகவே நான் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறேன். ஆகவேதான் சங்கீதக்காரன் ஒரு வசனம் சொன்னான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள், ஆனால் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை சோத்தரிப்போம். நமக்கு பேச்சு வன்மை இருக்குப்பா, எதற்கு? ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண, ஆண்டவர் நோக்கி மன்றாட, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடி கொண்டாட, என்னுடைய பேச்சு வன்மையை பேச்சு வரத்தை எனக்கு ஆண்டவர் தந்த அந்த வரத்தை நான் பாவிக்கிறேன் பாருங்க. ஆனா பரிதாபம், இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கிறது, ஆனா கதைக்கு தெரியும். ஒரு காரியத்தை குறித்து அபிப்பிராயம் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு தெரியும், ஒரு காரியத்தை குறித்து விமர்சிக்க நமக்கு தெரியும், அபிப்பிராயம் சொல்ல தெரியும், கருத்துகள் சொல்ல தெரியும். அதுக்கு நமக்கு ஒருவர் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஜெபம் பண்ண வந்தால், ஜெபிக்கிறதுக்கு மன்றாடுறதுக்கு விண்ணப்பம் பண்ணத்தானா நமக்கு தெரியல. என்னே பரிதாபம், எவ்வளவு வெட்கம், என்னே துக்கம். Take a time to pray with an open heart before the Lord. ஆண்டவரை பிரியப்படுத்து, நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன் வாயினால் அவரை புகழ்ந்து உன்னாவினால் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அவரை பிரியப்படுத்து. அது உனக்கு ஆசீர்வாதம், தேவனுக்கும் பிரியம்பார். செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். செம்மையானவர் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரைதறியற்றதாக இருக்கணுமே. இதையெல்லாம் நான் சொல்ல உங்களுக்கு தேவை. கரைதறியற்ற ஒரு வாழ்வு, உள்ளும் புறமும் கபடமற்ற ஒரு வாழ்வு, திறந்த ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, ஒரு நேர்மையான வாழ்வு, ஒரு உண்மையான வாழ்வு, ஒரு உத்தமமான வாழ்வு, பரிசுத்தமான ஒரு வாழ்வு, செம்மையான வாழ்வு. அவர்கள் செய்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமான. எனக்கு அருமை விசுவாசிய, நீ யாரை பிரியப்படுத்த போற இந்த ஆண்டு? உனக்கு பிரியமாய் வாழப்போற அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழப்போற? ஐ யூ ரெடி டு சேஞ்ச் யுவர் லைஃப் அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட்? தேவ வசனத்தின் ஆதாரத்தில் இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்வாயா? ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்த போறேன், எனக்கு வேலை தாருங்க. சாலி ஒன் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். யாரும் மன திருப்பமா பேர்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட், திங்க். உங்களுடைய சிந்தனையை இழக்காமல்